إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் தலைப்பின் வழியாக இதுவரை 11 வகுப்புகளை நாம் கடந்திருக்கின்றோம். சென்ற சில பாடங்களின் மூலம் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண் பெற்றிருக்க வேண்டிய வசதிகள் என்னென்ன என்பதனை நாம் ஒவ்வொன்றாக அவதானித்து வந்தோம். அந்த வகையிலே அவன் பெற்றிருக்க வேண்டிய முதன்மையான வசதியாக மஹர் என்று சொல்லப்படக்கூடிய நன்கொடை காணப்படுகின்றது. அதேபோன்று அவன் பெற்றிருக்க வேண்டிய பிரதானமான வசதியாக அன்றாட வாழ்க்கையிலே அனுதினமும் தனக்கும் தனது மனைவி மக்களுக்கும் செலவழிக்கக்கூடிய அந்த வசதியை அவன் பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம். அதேபோன்று சென்ற பாடத்தின் வழியாக திருமணம் செய்ய விரும்பக்கூடிய அந்த மனிதன் திருமண விருந்து வலீமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த விருந்தை தயார் செய்வதற்கான அந்த வசதியினை பெற்றிருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாம் அவதானித்திருந்தோம். சென்ற பாடத்தை சுருக்கமாக ஒரு முறை இந்த இடத்திலே குறிப்பிட்டுவிட்டு இன்றைய எமது பாடத்திற்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். இந்த வலீமா என்ற அம்சத்தை பொறுத்தவரைக்கும் இது திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு இஸ்லாம் கடமையாக்கிய ஒரு விடயமாகும். இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு இது விடயத்திலே எந்த ஒரு கடமையும் கிடையாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று வலீமாவின் சட்டதிட்டம் என்ன என்று நாம் அவதானிப்பதாக இருந்தால், வசதி பெற்ற ஒரு ஆண்மகன் குறைந்தது ஒரு ஆட்டை அறுத்தேனும் அவர் அந்த வலீமா விருந்தை வழங்க வேண்டும். வசதி குறைந்த ஒரு மனிதர் அவரது வசதிக்கு ஏற்ப அந்த வலீமாவை அவர் செய்து கொள்வார் என்பதனை சென்ற பாடங்கள் எமக்கு மிக அழகாக உணர்த்தியிருக்கும். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு மனிதர் திருமணம் செய்து வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவைப்படக்கூடிய அடுத்த ஒரு வசதி வீட்டு வசதியா? இந்த வீடு சம்பந்தமாக இன்று மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய சில தெளிவில்லாத நிலைப்பாடுகளுக்கு அல் குர்ஆன் சுன்னா ஒளியிலே ஒரு தெளிவை வழங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த விடயத்தை நாம் விளங்க செல்கிற போது ஒரு முக்கியமான விடயத்தை நாம் சரியாக எமது சிந்தனையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சென்ற வகுப்புகளின் வழியாக பல விடயங்களை நாம் கற்று வந்த அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் அவ்வப்போது நாம் உணர்ந்து வந்தோம். அதாவது இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இரண்டு வகையானவர்களாக காணப்படுவார்கள். அதிலே ஒரு சாரார் வசதி படைத்தவர்கள், அவர்களுக்கு இந்த மகரை வழங்குவதற்காக இருக்கலாம், அன்றாட செலவுகளுக்காக இருக்கலாம், வலிமா ஏற்பாட்டிற்காக இருக்கலாம், ஏன் ஒரு வீட்டை கட்டுவதற்கு கூட அவர்களுக்கு வசதி காணப்படும். இவ்வாறானவர்கள் திருமணம் செய்வார்கள். அதே போன்று இந்த திருமணம் விடயத்திலே சம்பந்தப்படக்கூடிய அடுத்த சாரார் வசதி குறைந்தவர்கள். ஒரேடியாக அவர்களுக்கு வசதி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்காது. அன்றாடம் அவர்களது வாழ்க்கையை ஓட்டிச் செல்லக்கூடிய அளவு ஒரு வசதியை பெற்றிருப்பார்கள். அவர்களும் மகர் வழங்கிய சம்பவங்களை நாம் பார்த்திருந்தோம். வலீமா விருந்து உபசாரம் செய்த அந்த சம்பவங்களை நாம் பார்த்திருந்தோம். அவர்களது அன்றாட செலவீனங்கள் எப்படி இருக்கும் என்பதனையும் பார்த்திருந்தோம். இதனை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இந்த வீடு விஷயத்திலும் இரண்டு வகையானவர்கள் இருப்பார்கள் என்பதனை நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். வசதி படைத்தவர்கள் அவர்களது வசதிக்கு ஏற்ப அந்த ஏற்பாட்டினை செய்து கொள்வார்கள். வசதி குறைந்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு வசதிக்கு ஏற்பதான் அந்த வீடு நிலவரமும் காணப்படும் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்திலே பலவிதமான கருத்து முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் தெளிவான விடயங்களை இந்த இடத்திலே தெளிவுபடுத்திவிட்டு செல்கின்றேன். முதலாவது, இந்த வசதி படைத்தோர் என்ற அந்த பகுதியை நாம் விளங்கிக் கொள்வோம். இன்று இந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு ஆண் வீட்டை அமைத்துக் கொள்கின்ற அந்த விடயத்திலே ஒரு பாரிய குறைபாடு காணப்படுகிறது. அவர்கள் வாலிபர்களாக இருக்கின்றார்கள். அதிகமான சம்பாத்தியத்தை வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழில்களை அவர்கள் செய்கின்றார்கள். ஒரு சிலர் வெளிநாடு செல்கின்றார்கள். ஏன், தம்மோடு கூட பிறந்த இரண்டு மூன்று சகோதரிகளுக்கும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பிலே காணப்படுகின்றார்கள். அவர்களும் வெளிநாட்டில் இருந்து வந்து ஒரு உயர் ரக வாகனத்தையும் எடுத்து ஓடக்கூடிய அமைப்பிலே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் குடியிருப்பதற்கு ஒரு வீட்டை கட்டிக்கொள்வது கிடையாது. ஏன், அது நாம் எங்கு திருமணம் செய்கிறோமோ அங்கு கிடைக்கும். இந்த நிலைப்பாடு ஒரு தவறான நிலைப்பாடா? அதே போன்று இன்று அதிகமான பெற்றோர்களின் சிந்தனையும், நான் மூன்று சகோதரி அதாவது பெண் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கின்றேன், எனது இரண்டு மகன்மார்களுக்கு அது தேவையில்லை, அவர் எங்கு திருமணம் முடிக்கிறாரோ அங்கு வீடு தயாராக இருக்கும் என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. வசதி படைத்த நிலைமையிலே அந்த ஆண் மகன் காணப்படுவானாக இருந்தால் இது ஒரு தெளிவான பிழையாகும், இது ஒரு மறைமுகமான சீதனம் என்று கூட நாம் அடையாளப்படுத்த முடியும். அவர்களுக்கு செய்வதற்கு சக்தி இருக்கிறது, ஆனால் செய்கிறார்கள் இல்லை. தனது சகோதரிக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும் என்றால் ஏன் அவருக்கு ஒன்றை கட்டிக்கொள்ள முடியாது என்பதனை நாம் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த வீடு என்ற இந்த அம்சத்தை எடுத்துக்கொள்கிற போது அதை கட்டுதல் என்ற ஒரு நிலைமைக்கு செல்கிற போது அது எப்படி என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இங்கு பிரச்சனை என்னவென்றால், வீடு என்றவுடன் அதை ஒரு விசாலமானதாக பரந்து விரிந்ததாக இன்று அதிகமானோர் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எனக்குரிய ஒரு வீட்டை என்னுடைய அவசிய தேவையை பொறுத்து நான் அமைத்துக் கொள்வேனாக இருந்தால் அதற்கு அவ்வளவு செலவுகளும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை அடுத்தவர்களிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டை அடையாளப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குடியமர்த்திய அந்த வீட்டை பற்றி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 1209வது இலக்க ஹதீஸ் எமக்கு சொல்கிறது. குன்து அமுத்து ரிஜிலி ஃபி கிபலத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அமைத்த அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே காணப்பட்டது. ஒரு சிறிய வீடு, எந்த அளவு என்றால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இரவு நேர தொழுகைகளை வீட்டிலே தொழுவார்கள். நபி அவர்கள் எந்த திசையை நோக்கி தொழுகிறார்களோ அந்த திசையிலே கிபிலாவை முன்னோக்கி எனது கால்களை நான் நீட்டிக்கொண்டு படுத்திருப்பேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் வீட்டிலே தொழுகின்றார்கள், அன்னை ஆயிஷா அதே வீட்டிலே சாய்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு குறுக்காக அல்லது கிபிலாவுக்கு நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கால்கள் நீட்டிய வண்ணம் காணப்படுகிறது. அவர்கள் சுஜூது செய்வதற்கு செல்கிற போது கால்களை தட்டி விடுவார்கள், நான் மடக்கிக் கொள்வேன். மீண்டும் நபி அவர்கள் எழுந்ததும் நான் அந்த கால்களை நீட்டிக் கொள்வேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த செய்தியின் மூலம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது வீடு எந்த அளவிலே இருந்திருக்கிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வீட்டினை அமைப்பதற்குரிய அந்த வசதியை நாம் பெரிய அளவிலே சிந்திக்காமல் எமது தேவைக்கு ஏற்ப நாம் சிந்திப்போமாக இருந்தால் வசதி பெற்றவர்களை பொறுத்தவரைக்கும் அது மிக இலகுவாக செய்ய முடியுமான ஒரு விடயம். இதனை இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதே போன்று மேலே நாம் மஹர் என்று பார்த்தபோது பேரீத்தம்பல கொட்டை அளவு. தங்கத்தை கொடுத்த சஹாபியை பற்றி நாம் தெரிந்திருந்தோம். அதே நேரம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் அல் குர்ஆன் வசனங்களை மஹராக கொடுத்த சஹாபியையும் நாம் தெரிந்திருந்தோம். வலீமா என்று வருகிற போது ஒரு ஆட்டை அறுத்து வலீமா கொடுப்பதற்கு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் கட்டளையிட்ட சஹாபியை பற்றி நாம் தெரிந்திருந்தோம். அதே நேரம் இருந்த சஹாபாக்களுடைய உணவை சேகரித்து ஒரு சிறிய உணவாக அமைத்து அதனை வலீமாவாக வழங்கிய செய்திகளையும் நாம் தெரிந்திருந்தோம். எனவே வீடு விடயத்திலும் இந்த இரண்டு வகையானவர்கள் இருப்பார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சாரார் வசதி படைத்தவர்கள், அவர்கள் அதனை அமைத்துக் கொள்வதுதான் சரியான ஒரு முன்மாதிரியாக காணப்படும். அவர்களது நிர்வாகத்திலே, அந்த குடும்ப நிர்வாகத்திலே பல விடயங்களுக்கு சொந்த வீடு என்பது அவசியமான ஒன்று. சரி, வசதி குறைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு அந்த அளவு வசதி கிடையாது. ஒரு வீட்டை, ஒரு அறையை கூட அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவு வசதி கிடையாது. இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த விஷயத்திலே தான் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே தெளிவின்மை காணப்படுகிறது. எப்படி மஹர் விடயத்திலும் வலீமா விடயத்திலும் வசதி குறைந்தவர்கள் அவர்களுக்கு எப்படி சாத்தியப்பட்டதோ அப்படி அதனை அமைத்துக் கொண்டார்களோ, அதே போன்றுதான் வீடு விடயத்திலும் அது நடைபெறும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஆண் என்ன செய்வார் என்றால், அந்த பெண்ணை மணந்துவிட்டு தான் ஏற்கனவே குடியிருந்த தனது தந்தை, தாய், சகோதரிகள் இவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே மனைவியையும் கொண்டு போய் வைப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த சபையிலே மஹரின்றி தன்னை மணந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்களை தேடி வந்த அந்த சஹாபிய பெண்மணியின் விஷயத்திலே ஒரு சஹாபி அந்த பெண்ணை மணப்பதற்கு நினைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உனது குடும்பத்திடம் செல்லு, இரும்பு மோதிரம் ஒன்றாவது இருந்தால் எடுத்து வந்து வா. பாருங்கள், இந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உனது குடும்பத்திடம் செல், ஏற்கனவே அவர் வசித்து வரக்கூடிய அந்த வீடு. மனிதர் சென்றார், இரும்பு மோதிரம் கூட காணப்படவில்லை. அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். எனவே இரும்பு மோதிரம் கூட பெற முடியாத ஒரு மனிதரை நீ வீடு கட்டிவிட்டுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறுதி வரைக்கும் அவரால் அதை செய்ய முடியாது. எனவே வசதி குறைந்தவர்களுக்கு அதற்குரிய அமைப்பை இஸ்லாம் அமைத்து கொடுக்கிறது. தன்னுடைய தந்தையின் வீட்டிலே அந்த மனைவியை குடியிருக்காட்டலாம். இது ஒரு வழி. அல்லது இரண்டாவது ஒரு வழியை நாம் பெற்றுக்கொள்வதாக இருந்தால், இந்த திருமணம் முடிக்கக்கூடியவருக்கு ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கும், ஆனால் ஒரு வாடகை வீட்டை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அந்தளவு ஒரு செலவு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அப்படி ஒரு இடத்திலே தானும் தன்னுடைய மனைவியும் வாழ்வதற்குரிய அமைப்புகளை ஒரு மனிதன் செய்து கொள்வாராக இருந்தால் இதுவும் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். சில நேரங்களிலே ஒரு கணவன் மனைவி திருமணம் முடித்து வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரருடைய மகள் இன்னொரு சகோதரருடைய மகன் இருவரும் இணைந்து வாழ வேண்டும், இருவருக்கும் வசதி இல்லை, வசதியுள்ள ஒரு மனிதர் அடுத்த ஒரு முஸ்லிம் என்ன செய்ய முடியும், அவர்களுக்குரிய ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொடுக்க முடியும். இது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு வசனம், وَأَنْكِحُ الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ. நான் கூடுதலாக இந்த தொடரிலே ஏற்கனவே கற்ற அல் குர்ஆனிய வசனங்கள் ஹதீஸுகளை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்பொழுதுதான் எமக்கு அவற்றை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்ட ஒரு அல் குர்ஆனிய வசனம், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களிலே துணை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள், உங்களில் காணப்படக்கூடிய அடிமை ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை போதுமாக்கி வைப்பான் என்று கூறிய அந்த அல் குர்ஆனிய வசனம் எமக்கு நன்கு தெரியும். இந்த இடத்திலே திருமணம் செய்து வையுங்கள் என்றால் என்ன, இரண்டு பேருக்கு ஹொத்துபா ஓதி வைப்பதா? அதுவல்ல. அவர்களுக்கு ஏதோ அன்றாட வாழ்க்கையை ஓட்டி செல்லக்கூடிய வசதி அந்த ஆணிடம் காணப்படும். ஆனால் விசேடமான சில வசதிகள், விசேடமான சில ஏற்பாடுகள், மகர், வலிமா, வீட்டு வசதி, இதற்குரிய சக்தி இருக்காது. இப்போது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், துணை இல்லாமல் இருக்கின்றார்கள், உங்களிடம் வசதி இருக்கிறது, திருமணம் செய்து கொடுங்கள். எனவே இப்படியான அமைப்பிலும் திருமணங்கள் நடைபெறும். இந்த அமைப்பிலே ஒரு ஆண் மகனுக்கு வீட்டு வசதி கிடைக்க பெற்றாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அவர் தாராளமாக திருமணம் செய்யலாம். ஒன்று, தான் குடியிருக்கக்கூடிய தந்தையின் வீட்டிலே கொண்டு போய் வைக்கலாம், அல்லது ஒரு வாடகை வீட்டை அமைத்துக் கொள்ளலாம், அல்லது அடுத்த சகோதரர்களின் உதவியின் மூலம் ஒரு இருப்பிடத்தை பெற்றுக் கொள்ளலாம். சில நேரங்களிலே அந்த மனைவியின் குடும்பம், அந்த பெண் வீட்டிலும் இவர் இருப்பதற்குரிய வசதிகள் காணப்படும். பெண் வீட்டிலும் இவரும் போய் இருப்பதற்குரிய வசதிகள் காணப்படும். இந்த ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏன் இதனை மட்டும் மறுக்கிறார்கள் என்பதுதான் தெளிவில்லாமல் இருக்கிறது. எனவே வசதி குறைந்தவரை பொறுத்தவரைக்கும் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்க முடியாது. அவருக்கு எப்படி சாத்தியப்படுமோ அப்படி இருந்து விட்டு செல்வார். மனைவியின் வீடு, பெண் வீட்டிலும் அவர் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் 11 திருமணங்கள் செய்ததாக நாம் கற்றிருக்கின்றோம். சமகாலத்திலே 9 மனைவியருடன் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அமைத்துக் கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டின் அளவு எமக்கு தெரியும். ஏனைய 9 மனைவிமார்களுக்கும் அவர்கள் தனித்தனியாக வீடு அமைத்தார்களா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று ஒரு சில ஹதீஸுகளை நாம் பார்க்கிற போது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தான் திருமணம் முடித்த அந்த மனைவியின் வீட்டிலே இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அன்னை உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த திருமண சம்பவத்திலே முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தின் 2769 இலக்கத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. சுருக்கமாக நான் இந்த இடத்திலே அதனை கூறுகிறேன். இந்த உம்மு சலமாவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஏற்கனவே அபு சலமா என்ற ஒரு சஹாபியை திருமணம் செய்திருந்தார்கள். அவர் மரணித்து விடுகின்றார். இந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையிலே நீ இப்படி ஒரு துஆவை ஓது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனையை பொறுத்து கொள்வதன் காரணமாக கூலியை தந்துவிடு, இதைவிட சிறந்த ஒன்றை இதற்கு பகரமாக எனக்கு விதித்து விடு என்றுவது அந்த துஆவின் பொருளாகும். இந்த உம்மு ஸலமா கூட பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அபூ ஸலமாவை விட சிறந்த ஒருவரா, அப்படி ஒருவர் இருக்கிறாரா என்று இருக்கிற அந்த காலப்பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு கேட்டு வருமாறு ஆள் அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அந்த திருமணம் நடைபெறுகிறது. பின்பு நடக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு ஸலமாவை நாடி வருகின்றார்கள். வந்த சமயத்திலே இந்த பெண்ணிடம் அவளுக்குரிய ஒரு மகள் காணப்படுகின்றார். அந்த மகள் இருந்ததன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யவில்லை, திரும்பி சென்று விடுகின்றார். அதற்கு பிறகு அந்த குழந்தையை, அந்த சிறுமியை வேறொருவர் பொறுப்படுத்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமாவை நாடி வந்து அவர்களோடு வீடு கூடுவதாக அந்த ஹதீஸிலே காணப்படுகிறது. இந்த இடத்திலே பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், செல்கிறார்கள், வருகிறார்கள். தன்னுடைய வீட்டிற்கா? தனது மனைவியின் வீடு. எனவே மனைவியின் வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்திலும் பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு அருகாமையிலே வீட்டை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களை திருமணம் செய்த அந்த வரலாற்றிலே அன்னை ஆயிஷாவை 6 வயதிலே திருமணம் செய்தார்கள், 9 வயதிலே அவர்களோடு வீடு கூடுகிறார்கள். அதனை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிற போது, நான் எனது வீட்டிலே எனது தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்தேன், எனது தாய் என்னை வீட்டிற்குள் அழைத்தார்கள், என்னை அலங்கரித்தார்கள். பகல் நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் வந்தார்கள் என்பதாக அறிவிக்கின்றார்கள். எங்கு வந்திருக்கின்றார்கள்? மனைவியின் வீட்டை நாடி வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்களை நாம் இந்த இடத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனை நாம் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால், இன்று இந்த சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தெளிவின்மையை நாம் சரி செய்து கொள்ள முடியும். எனவே இந்த வீடு என்ற வசதியை பொறுத்த வரைக்கும் அது திருமணத்திற்குரிய ஒரு அடிப்படை வசதியாக காணப்படுகிறது. வசதி படைத்த ஒரு ஆண் மகனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் வசதி குறைந்தவராக இருந்தால் அவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் வரையறுக்க முடியாது. அவருக்கு எப்படி சாத்தியப்படுகிறதோ அவர் அப்படி செய்து கொள்வார். அது தனது தந்தையின் வீடாக இருக்கலாம், அல்லது மனைவியின் தந்தையின் வீடாக இருக்கலாம், அல்லது வாடகை வீடாக இருக்கலாம், அல்லது அடுத்த சகோதரரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடமாகவும் இருக்கலாம். சில நேரங்களிலே அந்த மனைவிக்கே சொந்தமான வீடாகவும் இருக்கலாம். எனவே இப்படி இஸ்லாம் எல்லா வகையிலும் இந்த வாழ்க்கைக்கான அந்த வசதிகளை அடையாளப்படுத்தி தெளிவுபடுத்தி கூறுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதனை நாம் இவ்வளவு தெளிவாக கூறுவதன் காரணமாக ஒரு முக்கியமான ஹதீஸையும் நான் இந்த இடத்திலே இறுதியாக கூற விரும்புகிறேன். இந்த மனைவி இன் வீடு. இந்த மனைவி குடியிருக்கக்கூடிய வீடு இப்படியான ஒரு அமைப்பிலே இருந்துவிடக் கூடாது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் இதனை எமக்கு உணர்த்துகிறது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நுஃமான் இப்னு பஷீர் என்ற நபித்தோழர் அவர்களை தேடி வருகின்றார்கள். வந்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் இதோ இருக்கிறார், இந்த மகனுக்கு நான் ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்திருக்கிறேன், நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த சஹாபி இப்படி சொல்கிறார்கள் என்றால், இந்த அன்பளிப்பை மகனுக்கு செய்த போது இவரது மனைவி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனைவி சொல்கிறாள், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இதனை தெரிவியுங்கள், நபி அவர்களை சாட்சியாக வைத்தாலே ஒழிய நான் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விஷயத்தை தெரியப்படுத்திய போது நபி அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், உனக்கு இவரை தவிர வேறு மகன்மார்கள் இருக்கிறார்களா? சொன்னார்கள், ஆம் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இதே போன்று கொடுத்தாயா? இல்லை, கொடுக்கவில்லை, இவருக்கு மட்டும்தான் கொடுத்தேன். உடனே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன், அந்த அன்பளிப்பை நீ மீண்டும் எடுத்துவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமண விடயத்தோடு நாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தால், ஒரு தந்தை இருக்கிறார், தனக்கு 5-6 பிள்ளைகள் இருக்கிற போது ஒரே ஒரு பெண் குழந்தை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு வீட்டை கட்டி அன்பளிப்பாக அவர் கொடுத்து விட்டு ஏனைய பிள்ளைகளை அதே போன்று நீதமாக நீதம் செலுத்தாமல் விட்டுவிடுவாராக இருந்தால் இங்கே அநியாயம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சில விடயங்களும் இன்று இந்த சமூகத்திலே நடந்தேறுவதை நாம் பார்க்கலாம். அதற்கு ஒரு காரணமும் அவர்கள் சொல்கிறார்கள், இது வராசத்திலே போய் சேர்கிறது, இது என்னுடைய சொத்து, நாளை மரணித்தால் அவர்களுக்கு தானே செல்லும் என்று. சுருக்கமாக விடயத்தை கூறி நிறைவு செய்கிறேன். வராசத்து என்பது நான் உயிரோடு இருக்கின்ற போது எனது பிள்ளைகளுக்கு கொடுப்பது கிடையாது, நான் மரணித்த பிறகு என்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை வைத்து குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறவினர்கள் அதனை சரியாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அந்த பங்கீட்டை அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது. உயிரோடு நான் இருக்கின்ற போது எனது பிள்ளைகளுக்கு நான் அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அளவாக நீதமாக வழங்குவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வராசத்து என்று வருகிற போது ஆண்களுக்கு 2 பங்குகள் சென்றால் பெண்களுக்கு 1 பங்குதான் வரும் என்ற அளவுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வாழக்கூடிய காலப்பகுதியிலே பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு வழங்கினால் அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், வழங்கக்கூடிய அன்பளிப்புகள் நீதமாக சரிசமனாக வழங்கப்பட வேண்டும் என்பதனை இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த வீடு விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஹதீஸ்களை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே இவற்றை வைத்து இந்த வீடு என்ற அந்த வசதியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கியிருக்கலாம். இது பற்றிய விடயங்களை அல்லாஹ் இன்னும் எமக்கு தெளிவுபடுத்துவானாக. அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த தொடரான தலைப்பிலே இன்னும் பல விடயங்கள் காத்திருக்கின்றது. சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அவற்றை நாம் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளலாம். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தஃகிருல்லாஹ லீ வலக்கும்.